இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். விஸ்டம் டு நம்பர் அவர் டேஸ். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் நாம் வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய ஆயுள் காலம் எத்தனை வருடங்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய அந்த வருடங்கள், அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு சிலர் 50 வருடங்கள் வாழலாம், ஒரு சிலர் 100 வருடங்கள் வாழலாம், ஒரு சிலர் 110 வருடங்கள் கூட வாழலாம். ஆனால் அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் எப்படி ஆண்டவரோடு கூட வாழ்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு எப்படி இருக்கின்றது என்பதை குறித்து தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள் மிக முக்கியமானது. நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சங்கீதம் 90:12 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லக்கூடிய காரியம் நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான காரியமாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதை ஆண்டவரிடம் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இங்கே சங்கீதக்காரன் கேட்கின்றார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரிடம் ஒரு ஜப விண்ணப்பத்தை வைக்கிறார். அதாவது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டும். அதாவது, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஞானமானவைகளாக இருக்க வேண்டும், எங்களுடைய குணங்கள் ஞானமானவைகளாக இருக்க வேண்டும். ஆகையால் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அதாவது, இத்தனை வருடங்கள் நாங்கள் வாழ்வோம் என்று எங்களுக்கு தெரியாது, இத்தனை வருடத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஞானமானதாக இருக்க வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் அவர் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட இதே காரியத்தை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த காரியத்தை நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மை அதன் வழியாக நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் மிக முக்கியமானது என்ன என்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் வாழ்க்கைதான் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு சாக்கியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது மனித பிறவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சற்று மிருகங்களை சற்று கவனித்து பாருங்கள், செடிகளை கவனித்து பாருங்கள், நீர் நிலங்களை கவனித்து பாருங்கள், பூக்களையும் மலர்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவைகளுக்கு இல்லாத ஒரு சாக்கியம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் என்னை விசேஷித்தமாய் படைத்திருக்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அது என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் அநேகர்கள் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், எனக்கு மாத்திரம்தான் இவ்வளவு பிரச்சனை என்று புலம்பக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்படி என்றால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்க எங்களை நடப்பியும், எங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் உம்முடைய வழியில் நடந்து உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று இங்கே சங்கீதக்காரன் கேட்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாமும் இன்று ஆண்டவரிடம் அப்படிப்பட்ட காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 39:4 வசனம், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இங்கே சங்கீதக்காரன் மறுபடியும் ஒரு ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது கர்த்தாவே நான் நிலையற்றவன் என்று சொல்கிறார். அதாவது நான் உம்மில் நிலை இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் அவ்வப்போது பாவம் செய்கிறேன், உம்மை விட்டு விலகி ஓடுகின்றேன், ஆகையால் என்னுடைய நாட்கள் எவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இத்தனை வேர்டுகள் இத்தனை நாட்கள் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அங்கே அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவ்வாறு அவர் கேட்கிறார் என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன, நான் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த ஜபத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது என்ன என்று பார்க்கும் பொழுது நேரம். ஒரு மனிதன் தன் நேரத்தை அவன் இழந்து விடுவான் என்றால் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம், உறவுகளை இழந்தால் மீண்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உறவுகளை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களால் மீண்டும் சம்பாதிக்க முடியாத ஒன்று என்ன என்று பார்க்கும் பொழுது நேரம். அந்த நேரம் உங்களை விட்டு கடந்து செல்லும் பொழுது, கடந்து சென்று விட்டது என்றால் மீண்டும் அந்த நேரத்தை உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாளைக்கு நடந்தது இன்று நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காது. ஆகையால் நேரம் பொன் போன்றது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் தான் இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே ஞானம் மிக முக்கியமானது, ஆகையால் அந்த ஞானத்தை எனக்கு தந்தருளுங்க, என்னுடைய நாட்களை நான் ஞானமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று அங்கே சங்கீதக்காரன் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் 100 வருடம் வாழ வேண்டும், 120 வருடம் வாழ வேண்டும், அல்லது 80 வருடம் வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்றோம். மகிழ்ச்சியான ஒன்றுதான், ஆண்டவரும் அதை தர வல்லவராகத்தான் இருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது, நீ 100 வருடம் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய், 80 வருடம் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய், 50 வருடம் வாழ்ந்து நீ தேவனுக்கு என்ன செய்ய போகிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆதாம் கிட்டத்தட்ட 930 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவருடைய மகன் காயனுடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள், அவருடைய மகன் ஏபலுடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே ஏபேலை விட காயன் அதிக வருடங்கள் வாழ்ந்தான். ஆனால் ஏபேலை தன்னுடைய சகோதரனாகிய காயன் கொலை செய்து விடுகிறான் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஏபலை குறித்து வேதாகமம் என்ன சொல்கின்றது, ஏபலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஏபலை குறித்து அங்கே அவர் சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேக காரியங்கள் இருந்தாலும் 4 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 11:4 வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆபேல் அநேக வருடங்கள் இந்த பூமியில் வாழவில்லை, காயன் அநேக வருடங்கள் வாழ்ந்தான். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது ஆபேல் ஒரு பெரிய விசுவாச வீரன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தன் அண்ணன் காயனை காட்டிலும் அவன் விசுவாச வீரன், காயனிலும் அவன் வந்து மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் தேவனிடம் இருந்து நீதிமான் என்று சாட்சியும் பெற்றான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதற்கும் ஒன்று வேதம் சொல்கின்றது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்படி என்றால் ஆபேல் வாழ்ந்த நாட்கள் அல்லது ஆபேல் வாழ்ந்த வருடங்கள் மிக மிக குறைவு, ஆனாலும் கர்த்தர் ஆபேலை உயர்த்துகிறார். ஆபேல் அங்கே அவன் தேவனுக்கு பிரியமான பாத்திரவானாய் வாழ்ந்தான் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் 50 ஜீவனோடு இருக்கிறீர்கள், 50 ஆலயத்திற்கு நீங்கள் தவறாமல் சென்று கொண்டு இருக்கிறீர்கள், 60 ஆலயத்துக்கு தவறாமல் சென்று கொண்டு இருக்கிறீர்கள், அல்லது 20 சென்று கொண்டு இருக்கிறீர்கள், சபைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், உங்களால் சபைக்கு என்ன மாற்றம் உருவானது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வந்ததா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு நீங்களே பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அநேக நேரங்களில் ஒரு மனுஷன் அநேக வருடங்கள் வாழ்ந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த மனுஷனுக்கு அநேக குழந்தைகள் இருந்தால் அந்த மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கின்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது சாத்தானும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவன் கொடுக்கின்றான், சாத்தானும் உங்களை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? 50 சாத்தானுக்காக வாழ்ந்துட்டு, அல்லது அடுத்த 10 தேவனுக்காக வாழ்ந்துட்டு, மீண்டும் அடுத்த 10 சாத்தானுக்காக வாழ்ந்தால் சரியா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியில் நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். அதுவே உண்மையான ஆசீர்வாதம், அதுவே ஆண்டவர் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று அநேகர்கள் ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு ஜபத்தை கேட்பதில்லை. ஆண்டவரே, இந்த நாளை காண செய்திருக்கீங்க, இந்த நாளில் உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என்று அநேகர்கள் கேட்க இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 6:33 வசனம் இவ்வளமாக சொல்கின்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி என்றால் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 80 பலத்தின் மிகுதியால் 80 அல்லது 70 என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மோசே கிட்டத்தட்ட 120 வாழ்ந்தார் என்று வேதம் சொல்ல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நாங்கள் ஒரு தோராயமாக வைத்துக் கொள்வோமே, 70 அல்லது 80. இந்த 70 நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வேதம் சொல்கின்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் 50 கொடுக்கிறார் அல்லது 80 கொடுக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். இந்த 80 நீங்கள் ஆண்டவரை முதலாவது வைக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேட வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நிச்சயமாகவே எது முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர்கள் என்ன நினைக்கிறார்கள், எனக்கு 60 ஆகிறதுக்குள்ள நான் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் நானும் என் மனைவி என்னோட பிள்ளைகளும் நான் என்ன ஆயிரணும் அப்படின்னு சொன்னா செட்டில் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நல்ல எண்ணங்கள் தான், தவறான எண்ணங்கள் இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அதையே நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்றால் பரலோகத்தை குறித்து எந்த ஆலோசனையும் இல்லையா? பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்துல பெரும்பாலானவர்கள் பெரிய பெரிய வீடை கட்டுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவோம் என்று எண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மதிக்கேட்டனே இன்று உன்னுடைய ஆத்மா மரித்து போகும் என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் எங்கே போகும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதுதான் உண்மை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆகையால் நாம் எவ்வளவு கோடி கோடியாக சேர்த்து வைத்தாலும் நாம் அதை கடைசி வரை அனுபவிக்க முடியுமா என்றால் நிச்சயமாகவே முடியாது. நாம் ஒரு நாள் மண்ணுக்கு போக வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகையால் நாம் எது நிரந்தரமானது, எது நமக்கு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படி சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையிலே பணம் முக்கியமில்லை என்று அர்த்தமில்லை. நிச்சயமாகவே பணம் முக்கியம்தான், நிச்சயமாகவே செல்வங்கள் முக்கியம்தான், ஆரோக்கியம் முக்கியம்தான். நான் முக்கியமில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் தேவனை தேடுவது முக்கியம், அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். இந்த பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால், இந்த பூலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அநேக நேரங்களில் நம்மை விட்டு போய்விடலாம், அல்லது திருடர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அது நம்மை விட்டு கடந்து சென்று விடலாம். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இன்று ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை ஏழை எளிய மக்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குன்னா நீங்க ஏழைங்களுக்கு உதவுங்க. அவங்களுக்கு துணிமணி வாங்கித்தாங்க, உணவு வாங்கித்தாங்க, அவங்கள படிக்க வைங்க. அப்ப இதெல்லாம் நீங்க செய்யறப்ப உங்க சொத்தை நீங்க எங்க சேர்க்கிறீங்கன்னா பரலோகத்துல சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பாக்குறோம். அப்ப இப்படி செய்யறதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த பூலோகத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோகத்துக்கும் நீங்க ஆயத்தமாவீங்க. ஆனா நீங்க அநேகர் என்ன தெரியுமா செய்யறாங்க, பிறருக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க கூடாது, எல்லாம் நாம்ளே வைத்துக் கொள்ளணும், நாம்ளே அதை என்ன பண்ணு சொல்லி அனுபவிக்கணும் என்று நினைக்கிறார்கள். நிஜம் உங்களுடைய பணம் நீங்க அனுபவிக்க நினைக்கிறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அந்த பணம் அந்த செல்வம் உங்களுக்கு யார் கொடுத்தது என்றால் தேவன் கொடுத்தது. யாவும் தேவனிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகையால் அதை தேவனுக்கு என்று நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்யறப்ப நீங்க கேட்காமலே உங்க வீடு நிரம்பப்பட்டு இருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்களுக்கு பிறருக்கு கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க பிறருக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பாரு. பிறருக்கு நீங்க 200 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 400 ரூபாய் கொடுப்பாரு. பிறருக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 10,000 கொடுப்பாரு. அப்ப பிறருக்கு நீங்கள் உதவ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும், உங்ககிட்ட கொடுத்தா நீங்க பிறருக்கு உதவிங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் குறைவுபட்டு போக மாட்டீங்க. அதே நேரத்துல உங்களால் பிறர்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள் என்று என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். ஆகையால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். ஏனால் இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ணணும் சொன்னா பார்க்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் நாம் ஒன்றுமே கொண்டு வரப்போவதில்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றுமே கொண்டு போவது எதுவுமே கொண்டு வரல, நம்ம மறுக்கிறப்பையும் இந்த உலகத்திலிருந்து எதுவுமே கொண்டு போகல. Thank you.
ஆசாரியர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.